இப்பொழுது இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 சாமுவேல் 30:6 1 சாமுவேல் 30:6
தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம்
மனக்லேசமானதினால்
அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான்.
தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இதைத்தான் செய்யணும். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இதே போலதான் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் நம் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். திடப்படுத்தணும். இந்த வருடத்தை நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கும். நீங்க எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். எதிர்பார்த்ததை விட மேலான நன்மைகளும் நடந்திருக்கும். எதிர்பார்க்காத சில உங்களுக்கு பிடிக்காத சம்பவங்கள் கூட நிறைய உங்களுக்கு சம்பவிச்சிருக்கும். இப்படி இருக்கும் பொழுது நல்லது நடந்த காரியத்தை நாம் நினைக்கும் பொழுது சந்தோஷப்படுறோம், துதிக்கிறோம், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், அதை செய்தார் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு போகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவித்த சில கசப்பான அனுபவங்கள், நாம் சந்தித்த சில கசப்பான அனுபவங்கள், நாம் சந்தித்த சில டிராஜடிஸ், பிரச்சனைகள், போராட்டங்கள், மனதை வேதனைப்படுத்தின சம்பவங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது சோர்ந்து போய் அவ்வளவுதானா, இந்த ஆண்டு தான் இந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருந்தனே எனக்கு கிடைக்கலையே, இந்த ஆண்டு ஏன் எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு, ஏன் என்னுடைய ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு அனுமதிச்சார், ஏன் எனக்கு இந்த ஆண்டு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கசப்பான சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிச்சது, ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள், ஏன் எனக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வருஷத்தில் என் வாழ்க்கையில் வந்தது என்று சொல்லி அவ்வளவுதான் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது. தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து அவ்வளவுதான் என்று சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. இந்த நாளிலே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். புரியுது, அவ்வளவுதான் நினைச்சு உட்கார்ந்துடக்கூடாது. ஏன் இப்படி நடந்துச்சு அவ்வளவுதான் நினைச்சு நினைக்கக்கூடாது. ஏன் இப்படி நீங்க இருக்கக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அப்படித்தான் நம்ம இருக்கணும். நம்முடைய ஆண்டவருடைய காரியமும் அப்படித்தான். ஒரு காரியம் எதிர்மாறாய் நடக்கிறது என்றால் அவ்வளவுதான் என்று சொல்லி அவர் சோர்ந்து உட்கார்ந்து விடுகிறவர் அல்ல. அவர் அந்த காரியத்திலே தன்னை திடப்படுத்திக் கொண்டு செயல்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். புரிந்து, நம்முடைய ஆண்டவருடைய காரியம் அப்படித்தான், அவருடைய வார்த்தைகள் அப்படித்தான். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 18:4 வாசிப்போம்.
கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து, குயவன் வீட்டிற்கு போ,
அங்கே
என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன்.
இதோ
அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான்.
குயவன்
வணைந்து கொண்டிருந்த மண் பாண்டம்,
வைத்திருந்த மண்பாண்டம்
அவன் கையிலே
கெட்டுப்போயிற்று.
அப்பொழுது
அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு
தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான்.
இங்கே பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. எரேமியாவை பார்த்து சொல்லுகிறான், நான் கூட பேசணும், நான் உன்னோடு பேசுவதை நீ புரிந்து கொள்ளணும்னா நீ இப்பொழுது நேராய் குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நடக்கிறதை பாருங்கள். இவனும் அப்படியே குயவன் வீட்டுக்கு போய் பார்க்கிறான். அங்கே குயவன் திருகையிலே சுழற்றி ஒரு மண்பாண்டத்தை அவன் வணைந்து கொண்டிருக்கிறான். வணைந்து கொண்டிருக்கும் போது அந்த குயவன் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு பாண்டத்தை வணைகிறான். ஆனால் அந்த பாண்டம் பாதி வரும்பொழுது அவன் கையிலே அது சிதைந்து போகிறது. அவன் எதிர்பார்த்த மாதிரி வரல, வேற மாதிரி போயிடுச்சு. அவனுடைய அமைப்புக்கு ஏற்ற விதத்திலே அந்த களிமண் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை, அது வேற மாதிரி இருந்துச்சு. ஆகையினாலே உடனே அந்த களிமண் வேஸ்ட் என்று சொல்லி அந்த குயவன் அதை தூக்கி வீசி எறியல. இந்த களிமண் நமக்கு ஒத்து வராது, இது நமக்கு ஏற்ற மாதிரி இல்லையே என்று அந்த களிமண்ணை அவன் தூக்கி வீசி எறியல. அந்த களிமண்ணை மறுபடியும் எடுத்து பிசைந்து வேறொரு பாண்டமாக அதை வணைந்து விட்டு அதை யூஸ் பண்ணாலே தவிர அந்த களிமண்ணை தூக்கி வீசி எறியவில்லை. அப்ப தேவனாகிய கர்த்தர் எப்படின்னா, ஒரு காரியம் மோசமா போச்சுன்னா தூக்கி எறியவர் கிடையாது, சோர்ந்து போறவர் கிடையாது, அவ்வளவுதான் ஒரு முடிவுக்கு வரவர் கிடையாது, இனி ஒண்ணுமே பண்ண முடியாது நினைக்கிறவர் கிடையாது, அதை வச்சு வேற ஒண்ணு பண்ணிடுவார். ஆமென். என்னைக்குமே தூக்கி எறிந்து விட மாட்டார், வேற ஒண்ண பண்ணிடுவார். அதைத்தான் கர்த்தர் சொல்ற 5-6 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய வசனம் அவனுக்கு எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரை களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் அப்படின்னார் கர்த்தர். அப்ப இடத்தில் அந்த குயவனுடைய இடத்திலே கர்த்தர் தன்னை வைத்துக் கொள்ளுகிறார், வைத்துட்டு சொல்லுகிறார், இந்த குயவன் இந்த களிமண்ணை எப்படி திருத்தமாய் வணைந்து வேறு பாண்டமாய் உருவாக்கி அதை வீணாக்காமல் காத்துக்கொண்டானோ அதே போல் உங்க வாழ்க்கையில் சில காரியங்கள் சிதைந்திருக்கலாம், அதை நான் வேறு பாண்டமாய் நான் வணைந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்றார். வேஸ்ட் ஆக்க மாட்டேன். கர்த்தர் என்னைக்குமே ஒரு காரியம் கெட்டு போச்சு சோர்ந்து போல, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கையில நீங்க இந்த களிமண்ணை போல கெட்டு போனீங்க, உடனே வேஸ்ட் என்று சொல்லி தூக்கி எறியல, அதை வேறு பாண்டமாய் வணைந்து விடுகிறார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது சில பாண்டங்கள் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி நல்லா வந்திருக்கும், ஆனால் சில பாண்டங்கள் உங்க கையில கெட்டு போயிருக்கும். அந்த கெட்டு போன அந்த பாண்டங்கள் தான் உங்களுக்கு பெருசா தெரியும், நீங்க நினைச்ச மாதிரி வந்துச்சுல்ல அது உங்களுக்கு பெருசா தெரியாது. நீங்க நினைச்சதுக்கு மாறாசனது நடந்து போச்சு, அதுதான் உங்கள் இருதயத்தை உறுத்தி கொண்டிருக்கிறது, அதுதான் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது, நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே, அதனால நீங்க தோத்து போல. நம்முடைய ஆண்டவர் ஒரு குயவனை போல எப்படி அதை மீண்டும் வணைகிறாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சொல்லுகிறேன், நீங்க சோர்ந்து போகக்கூடாது, நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல வேறொரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன், உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் வேறொரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், ஆகாது. கர்த்தர் ஒரு காரியத்தில் கை வைத்தால் அதில் ஃபெயிலே ஆகாது. கர்த்தர் அதை வேறு விதமாய் உருவாக்கி அதை யூஸ் பண்ணுவார். அதனால உங்க வாழ்க்கையை நீங்க தோத்து போல, உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்து போல, எல்லாம் முடிந்தது என்ற ஒரு இடத்திற்கு ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே தன் இருதயத்தில் இடம் கொடுக்கவே கூடாது, முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் என்ற ஒரு எண்ணத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாது. இந்த சூழ்நிலையிலே தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எப்படி நம்மை திடப்படுத்துவது என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம கவனிக்க போறோம். இந்த காலகட்டம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்க கவனிக்கணும்னா, இதை நீங்க கொஞ்சம் இந்த தாவீது கடந்து வந்த சில பாதைகளை நீங்கள் அறிந்து கொள்ளணும். வாசிக்கலாம், 27 அதிகாரத்திலே 1 சாமுவேல் 27 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம்.
தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே.
போதும். இங்கே பார்க்கும்பொழுது தாவீது பெலிஸ்தீனுடைய நாட்டிலே ஒரு வருஷமும் நாலு மாதமும் குடியிருந்தான், 16 மாசம் பெலிஸ்தீனுடைய தேசத்திலே குடியிருக்கிறான். இந்த சம்பவம் நடக்கும்போது நடந்ததுதான். தாவீது பெலிஸ்தீனுக்கு விரோதி, பெலிஸ்தீனாகி கோலியாத்தை வீழ்த்தினவன் தாவீது. அப்படி இருக்கும்பொழுது பெலிஸ்தீனுடைய தேசத்திலேயே போய் 16 மாசம் குடியிருந்தானாம். இது சம்பவம் நடக்கும்போது என்ன நடக்கிறது? தாவீதை இந்த சவுல் துரத்துகிறான், துரத்துகிறான், துரத்திக் கொண்டே இருக்கிறான். சவுல் தான் ஒரு ராஜா, தனக்கு ஒரு ராஜரீக பொறுப்பு இருக்கிறது என்பதை மறந்துட்டான். அரசாட்சி செய்கிறதை மறந்துவிட்டு தாவீதை வேட்டையாடுகிறதே அவனுடைய முழு கவனத்தையும் செலுத்தினான். தன் படையை திரட்டி கொண்டு தாவீதை வேட்டையாடுகிறதற்கு முழு பலத்தையும் செலவு பண்ணான். அவனுக்கு இப்பொழுது பெலிஸ்தீனர்கள் விரோதிகளா தெரியல, அமலைக்கியர்கள் விரோதிகளா தெரியல, மற்றதான காணனியர்கள் அவனுக்கு விரோதிகளா தெரியல. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு விரோதி தாவீது தான். அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு மனுஷனை அவன் துரத்துகிறான், அந்த தாவீது சவுல். இந்த சவுல் இப்படி துரத்த துரத்த கடைசியில் தாவீது பார்க்கிற சோர்ந்து போயிட்டான். ஒரு கட்டத்தில் இனி இந்த இஸ்ரவேல் தேசத்தில் நான் இருந்தால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து, இவன் இப்படி முழு கவனத்தையும் செலுத்தி என்னை வேட்டையாட நினைக்கிறானே, ஆகையினாலே நான் உயிரோடு இருக்கணும்னா பேசாம இந்த தேசத்தை விட்டு வெளியே போனதான் என்னுடைய உயிருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்கிற ஒரு நிலைமைக்குள் அவன் தள்ளப்பட்டு எந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை கொன்றானோ அந்த பெலிஸ்தீனுடைய தேசத்துக்குள்ளேயே தாவீது போயிட்டான். அங்கே போகும்பொழுது அங்கே ஆகீஸ் என்று ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜாவும் தாவீதும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அந்த ஆகீஸ் என்ன செய்கிறான், இந்த தாவீதுக்கு அவரோடு கூட ஒரு 600 பேர் கூட இருக்கிறாங்க, ஃபேமிலியா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர்களுக்கு என்று ஒரு பட்டணத்தை ஒதுக்கி கொடுத்துட்டான். அந்த ஆகீஸ் என்கிறதான பெலிஸ்திய ராஜா தாவீதுக்கும் அவரோடு கூட இருந்த 600 பேருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் வாசம் பண்ணுவதற்கு என்று பெலிஸ்திய தேசத்தில் ஒரு பட்டணத்தை அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அந்த பட்டணத்துக்கு பேர் சிக்லாக். சிக்லாக் என்கிறதான ஒரு பட்டணத்தை ஒதுக்கி கொடுத்து இதுல நீங்க எல்லாம் வாசம் பண்ணுங்க என்று கொடுத்து விட்டால் இப்ப அந்த இடத்துல தாவீது 16 மாசங்கள் நிம்மதியாக பெலிஸ்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த ராஜாவோடு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது. இவன் போய் அடிக்கடி அமலைக்கியனோட யுத்தம் பண்ணுவானோ, மற்ற ஜனங்களோடு கூட தாவீது போய் 600 பேரை வைத்துக் கொண்டு யுத்தம் பண்ணுகிறான். இப்படி இருந்து கொண்டு அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்டபிளா இருந்துட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்கிறது, இந்த பெலிஸ்தீனுக்கும் இவனுக்கும் நல்ல ஒரு க்ளோஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற இந்த சூழ்நிலையில அவங்க போகிற யுத்தத்துக்கெல்லாம் இந்த தாவீது கூட போக ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டான். இப்பொழுது என்ன நடக்கிறது, இந்த பெலிஸ்தீனர்கள் இஸ்ரவேலரோடு யுத்தத்துக்கு போக போறாங்க. தாவீது யாரு, ஒரு இஸ்ரவேலர். இப்ப இந்த பெலிஸ்திய ராஜாவாகிய ஆகாஸ் இவன் என்ன செய்கிறான், இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தத்துக்கு கிளம்புறான். அப்ப தாவீது செய்யறான், சொல்றான், நானும் கூட கூட யுத்தத்துக்கு வரேங்கிறான். தன் சொந்த ஜனத்துக்கு விரோதமாக இவனை யுத்தம் செய்கிறதற்கு தாவீது ரெடி ஆயிட்டான். இவன் தன்னுடைய 600 பேரை வச்சுட்டு எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறான். தாவீது கூட இருந்த 600 பேர் தான், ஆனா இந்த 600 பேரை வைத்துக் கொண்டு அவன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறான். தாவீது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறான். எப்பவுமே இன்னைக்கு சொல்லுகிற இஸ்ரேல் ஒரு சின்ன ஒரு நாடு, ஆனால் அவங்கதான் இன்னைக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆர்மி இந்த உலகத்திலேயே. இதுதான் அன்னைக்கும் தாவீது கூட இருந்தது, வெறும் 600 பேர் தான், ஆனால் 100% சக்சஸ்ஃபுல்லா இருந்தான் தாவீது. அந்த 600 பேர் வச்சுட்டு அவர் யாராலும் அடிக்க முடியல, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தான். அது அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி கர்த்தர் கூட இருந்ததுனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. கர்த்தர் தாவீதோட இருந்ததுனால அவன் கொஞ்சம் பேர் 600 பேரை வைத்துக் கொண்டு அவன் எல்லாவற்றிலும் வெற்றி கண்டிருந்தான். இப்ப இந்த யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது இவனை நாங்களும் வருகிறோம் என்றான். அப்படி புறப்பட்டு வரும்பொழுது அந்த பெலிஸ்திய ராணுவத்தில் சில பிரபுக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது பிடிக்கல. சொல்றாங்க, இப்ப யுத்தத்துக்கு அடிமத்தை நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது சொல்றாங்க, வேண்டாம், இது தாவீது வேண்டாம், இந்த தாவீத தான் ஒரு நாள் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000, இந்த தாவீது பத்தி தான் சொன்னாங்க. நாளைக்கு இந்த யுத்தம் நடந்திருக்கும் போது திடீர்னு இவனுக்கு தன்னுடைய தனத்தின் மேல் பாசம் வந்து திடீர்னு நமக்கு அகைன்ஸ்ட் திரும்பிட்டான்னா நமக்கு ஆபத்து. தாவீது கண்டு அவளை பயப்படுறாரு, பெலிஸ்தீன் ராணுவம் பயப்படுது. ஒருவேளை திடீர் அவன் தன் ஜனத்தை மேல் அவனுக்கு பாசம் திரும்பி சடனாக நமக்கு அகைன்ஸ்ட் திரும்பிட்டான, நம்ம க்ளோஸ். அதனால வேண்டாம், தாவீத யுகத்துல வச்சுக்க வேண்டாம், இவரை திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு அவருடைய பிரபுக்கள் சொல்றாங்க. ஆனா அந்த ராஜாவாகி ஆகாசுக்கு அது பிடிக்கல, தாவீதை வச்சு கூட நினைக்கிறான், ஆனால் அவருடைய பிரபுக்கள் அதற்கு ஒத்து வரல. கடைசியில் அவன் இருமனதோடு இந்த ஆகாசம் செய்கிறான், தாவீதே நீ கூட இருக்கிறது எனக்கு அவசியம், எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு நீ கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அதே நேரத்தில் பிரபுக்கள் அதற்கு ஒத்து வராததுனாலே நீ மறுபடியும் பட்டணத்துக்கு போயிடு, யுத்த காலத்திலிருந்து நீ திரும்பி ஊருக்கு பட்டணத்தில் போயிரு என்று சொல்லி திருப்பி அனுப்பி விடுகிறான். இப்ப தாவீது என்ன செய்கிறான், தன்னோடு கூட அந்த 600 யுத்த வீரர்களோடு அந்த யுத்த காலத்தில் இருந்தவன் திரும்பி வருகிறான். திரும்பி தன்னுடைய சொந்த பட்டணத்தாய் இருந்ததான சிக்லாக என்ற பட்டணத்துக்கு திரும்பி வரான். அப்படி வரும்பொழுதுதான் இந்த சம்பவங்கள் நடக்கிறது. இப்ப வாசிப்போம் 30 அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
தாவீதும் அவன் மனுஷரும் 3 நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே,
3 நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேரும் முன்னமே,
அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும்,
அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும்,
சிக்லாகின் மேலும் விழுந்து,
சிக்லாகின் மேலும் விழுந்து,
சிக்லாகை கொள்ளையடித்து,
சிக்லாகை கொள்ளையடித்து,
அதை அக்னியால் சுட்டெரித்து,
அதை அக்னியினால் சுட்டெரித்து,
அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும்,
அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவரையும்,
பெரியவர்களையும்,
பெரியவர்களையும்
சிறைபிடித்து,
சிறைபிடித்து
ஒருவரையும் கொன்று போடாமல்,
ஒருவரையும் கொன்று போடாமல்,
அவர்களை பிடித்துக் கொண்டு,
அவர்களை பிடித்துக் கொண்டு
தங்கள் வழியை போய்விட்டார்கள்,
தங்கள் வழியை போய்விட்டார்கள்.
தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்த போது,
அந்த பட்டணத்திற்கு வந்த பொழுது,
இதோ அது அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும்,
இதோ அது அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும்,
தங்கள் மனைவிகளும்,
தங்கள் மனைவிகளும்,
தங்கள் குமாரரும்,
தங்கள் குமாரர்களும்,
தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும்,
தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும்
கண்டார்கள்.
போதும் கண்டார்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இதுதான் முதல் சம்பவம் நடக்குது. இப்ப இந்த 3 நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்து பார்க்கிறான், பட்டணம் டோட்டலா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இவன் இருந்த சிக்லாகு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. வந்து பார்க்கிறான், எல்லாம் அவருடைய வீடுகள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு விட்டது, எல்லாம் எரிக்கப்பட்டு விட்டது. பட்டணத்துக்குள்ள வந்து பார்க்கிறான், ஒருத்தர் கூட இல்ல, இவருடைய மனைவிகள் இல்ல, பிள்ளைகள் இல்ல, அந்த 600 பேருடைய குடும்பங்கள் இல்ல, ஆடுகள் இல்ல, மாடுகள் இல்ல. அமலேக்கியர்கள் திடீரென்று வந்தார்கள். இந்த யுத்த புருஷர்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய அத்தனை உடைமைகளையும் டோட்டலா கொள்ளையடிச்சிட்டு பட்டணத்தையும் தீ கொளுத்தி விட்டு போய்விட்டார்கள். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தின அந்த சிச்சுவேஷன் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் லாஸ், கம்ப்ளீட்டா அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துவிட்ட நிலைமையில் அவன் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஒண்ணுமே இல்ல, அவருடைய குடும்பம் இல்ல, ஆஸ்திகள் இல்ல, வீடுகள் இல்ல, எல்லாமே அழிஞ்சிருச்சு. எல்லாமே உயிரோடு இருக்கிறவைகள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு விட்டது, உயிரற்றவைகள் எல்லாம் கொளுத்தப்பட்டு விட்டது, எல்லாம் போச்சு, டோட்டல் லாஸ். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேதான் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நம்ம யாரும் இப்படி டோட்டல் லாஸ்க்குள்ள வரல. ஏதோ ஒரு சின்ன இடத்துல நமக்கு பாதிப்பு இருக்குது, ஒரு சின்ன காரியம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு எதிர்மாறாக சில விஷயங்கள் நடந்திருக்கிறது, சில காரியங்கள் உங்களுக்கு விரும்பத்தகாத ஏதோ ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம், ஒரு டோட்டல் லாஸ் ஆகல. இப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், நம் தேவனாகிய கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படிங்கிறத பின்னால சொல்றேன், நம்மை கர்த்தருக்குள் நம்ம திடப்படுத்திக் கொள்ளணும். இரண்டாவது தாவீதுடைய நிலைமை என்னவா இருந்துச்சு, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 4 வசனம்.
அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள்.
இரண்டாவது என்ன நடந்தது, தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 பேரும் அழுகிறதற்கு தங்களிடத்தில் பலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதாங்களாம். அப்படின்னா டோட்டலா அவங்களுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஒருத்தர் அழுகிறான்னா அது சாதாரண விஷயம் இல்லை, பெண்கள் அழுகிறது சாதாரண விஷயம், அது அது மேட்டராக எடுத்துக்கூடாது. ஆனால் ஆண்கள் அழுகிறாங்கன்னா அதுல விஷயம் இருக்குது, புரியுது. ஆண்கள் அழுகிறாங்கன்னா விஷயம் இருக்கு, சாதாரணமாக மாட்டாங்க, அதுவும் தன்னிடத்தில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு எழுதாங்க. அப்படின்னா டோட்டல் டிசாஸ்டர், கம்ப்ளீட்டா போயிடுச்சு, ஹோப்லெஸ் கண்டிஷன், எல்லா நம்பிக்கையும் போச்சு. இது ஒண்ணுமே இல்லை, இது எந்த ஆதாரமும் இல்லை, திரும்பி கிடைக்கும் என்பதற்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, போச்சு அவ்வளவுதான். இதை திருப்பிக் கொள்ள எந்த விதமான ஆதாரமும் அடையாளமும் கிடையாது. எங்க போச்சு, என்னாச்சு, ஒண்ணுமே தெரியாது, போச்சு அவ்வளவுதான். தங்களிடத்திலே பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாங்க, சத்தமிட்டு அழுதாங்க. கம்ப்ளீட்டா அவங்களுடைய நம்பிக்கை சூழ்நிலைகள் எல்லாத்தையும் இழந்துட்டான், கம்ப்ளீட்டா போயிட்டான். இரண்டாவது நிலைமை, மூணாவது, ஆறாவது வசனத்தை வாசிப்போம்.
தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்,
தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்,
சகல ஜனங்களும்,
சகல ஜனங்களும்
தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான்.
போதும். மூணாவது என்ன நடக்கிறது, அவனோடு கூட இருந்த 600 பேரும் அவனுக்கு அகைன்ஸ்டா திரும்பிட்டாங்க. யாரெல்லாம் இவனுக்கு சாதகமா இருந்தாங்களோ இந்த 600 பேரும் சடனா அவனுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டாங்க. இந்த தாவீதை நம்பிதானே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், சவுல் ராஜாவா இருந்தா அவனு கூட நம்ம இருந்தோம், ஆனால் தாவீதை நம்ம நம்பி சவுலை பகைச்சிட்டு இந்த தாவீது பின்னாடி நம்ம ஓடி வந்தோம். இவன் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார், இவரோடு கூட தான் எல்லாமே நமக்கு நல்லபடியா நடக்கும், இவரோடு கர்த்தர் இருக்கிறார், எல்லாமே நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு நினைச்சுதான் நம்ம வந்தோம். ஆனால் இப்பொழுது இவர் நம்பி வந்து எல்லாமே போச்சு, சடனா 600 பேருடைய கோபமும் தாவீதுக்கு விரோதமா திரும்பிடுச்சு. சொன்னாங்க, இவர் தாவீத கல்லறியவன், இவனை விடக்கூடாது, இவரை நம்பி வந்து எல்லாம் போச்சு. இது ரொம்ப வேதனையான காரியம். இவருக்கு இருந்த ஆறுதலே இந்த 600 பேர் தான், இவருக்கு இருந்த சப்போர்ட் இந்த 600 பேர். இப்ப அவனுக்கு சாதகமாய் இருந்த அத்தனை பேருமே அவனுக்கு பாதகமாய் மாறிட்டாங்க, அவனுக்கு கல்லறிஞ்சாங்க. சூழ்நிலை முழுவதும் பாதகமாய் மாறிவிட்டது. ஒன்னு டோட்டல் லாஸ், ரெண்டாவது இனி எழுதுவோட நம்பிக்கை இல்லாத அளவுக்கு அழுகிறதான அந்த லாஸ்ட் ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டாச்சு. மூணாவது பார்க்கும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் சாதகமா இருந்தது அந்த 600 பேர் தான், அவங்களுக்கு அவனுக்கு விரோதியா மாறிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேதான் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அப்ப பார்க்கணும், கர்த்தர் திடப்படுத்திக் கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு மோசமான கட்டத்தை நம்ம யார் கடந்து போல, இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதோ ஒன்று இரண்டு சம்பவங்களுக்கு பிடிக்காது நடந்துச்சுனால உட்கார்ந்துடாதீங்க, அவ்வளவுதான் நினைச்சிடாதீங்க, இது ஒண்ணுமே இல்லை நினைக்காதீங்க, இது எதிர்காலமே இல்லை நினைக்காதீங்க. உங்களை திடப்படுத்துங்கள். எப்படி திடப்படுத்துவது, இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும், எப்படி ஒரு மனுஷன் நம்மை திடப்படுத்த. மூணு காரியத்தை பார்த்தோம், மூணு விதமான டிராஜடி அவனுக்கு இருந்துச்சு. இப்போ எப்படி தன்னை திடப்படுத்துறது, ஒன்று நல்ல தெரிஞ்சுக்கணும், ஒரு தேவ பிள்ளை தன்னை திடப்படுத்துகிறதற்கு நமக்கு சரியான மைண்ட் செட் வேணும். ஒன்றாவது, என் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியாமல் எதுவுமே என் வாழ்க்கையிலே நடக்காது. இது நமக்கு தெரியணும், இதுல கிளியரா இருக்கணும். நீங்க நம்ம என்ன நினைச்சாலும் என்னமோ எல்லாமே முடிஞ்சு போச்சு, உலகமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு போறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு சரியான ஒரு திங்கிங் நமக்கு இல்லை, தெளிவான ஒரு சிந்திக்க தவறிடுறோம். தெளிவான சிந்தனைன்றது என்ன? ஃபர்ஸ்ட் காரியம், எப்படி உங்களுக்கு திடப்படுத்தணும், நான் கர்த்தருடைய பிள்ளை, என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், என் ஆண்டவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில எதுவுமே சம்பவிக்காது. இதுல நீங்க கிளியரா இருக்கணும், எனக்கு கர்த்தருக்கு தெரியாம ஏதாவது எனக்கு நடக்குமா, நடக்காது. அப்ப என் வாழ்க்கையில் சில விஷயம் எதிர்மறை நடந்திருக்கிறது, நான் பிடிக்காம சில விஷயம் நடந்திருக்கிறது, பிடிச்சதுதான் கர்த்தர் தெரிஞ்சு நடக்குது, பிடிக்காதனா அவருக்கு தெரியாம என்னமோ பிசாசு வந்து செஞ்சிருச்சு நினைக்காதீங்க. புரியுதா? உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த கர்த்தருக்கு தெரியாம பிசாசு வந்து என்னமோ பண்ணிட்டு போயிடுச்சு நினைக்காதீங்க. நல்லா தெரியணும், என் ஆண்டவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே சம்பவிக்காது. இரண்டாவது காரியம், என் ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவுமே என் வாழ்க்கையில் சம்பவிக்காது. தெரியாமல் நடக்காது, அனுமதிக்காமையும் நடக்காது, என் ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் நடக்கும். இரண்டாவது, அவர் பெர்மிஷன் கொடுத்தாதான் என் வாழ்க்கையில் நடக்கும். நீங்க வேதத்தை எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. யோபுவின் புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் நிதானமா படிச்சு பாருங்க. யோபுவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 11வது வசனம், 2வது அதிகாரம் 5வது வசனம், இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சாத்தான் கேட்பான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து காக்கவில்லையோ? நீர் அவனுக்கு உண்டானதை தொடுவீரானால் அவனுடைய முகத்திற்கு நேராக உண்மை தூஷிக்கானோ பாரும் அப்படின்னு. அப்ப பிசாசு யோபுவை கர்த்தருக்கு தெரியாமன்னு சோதிக்கல, கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் வந்து சோதிச்சான். கர்த்தருடைய அனுமதி பெறாம வந்து சோதிக்கல. அப்ப கர்த்தர் செய்யறாரு, சரி அவனுக்கு உண்டானது எல்லாம் தோடு, ஆனால் அவன் மேல் மாத்திரம் உன் கையளிக்காதேன்னு பர்மிஷன் கொடுத்தாரு. ஒரு லிமிட் கொடுத்தாரு, இந்த லிமிட் வரைக்கும் அவன் நீ டச் பண்ணணும், அந்த லிமிட்டுக்கு மேல போயிடக்கூடாதுன்னு. அந்த லிமிட்ல பிசாசுக்கு தோல்வி வந்துருச்சு. உடனே அடுத்து சொல்றான், நீர் அவனையும் அவனை நீ எல்லாவற்றையும் சம்பத்தையும் நீ பூமியில் ஆசீர்வதிச்சிருக்கிறீர். ஆகினால் ஒரு மனுஷன் தன்னுடைய எலும்புக்கும் தன்னுடைய மாம்சத்துக்கும் அவர் எதையும் செய்வார், ஆகினாலே நீர் அவனை தொடுவீரானால் அவனுடைய முகத்துக்கு ஏதாவது தூஷி காண பாரும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, செகண்ட் லெவல் பர்மிஷன் கொடுக்கிறாரு, சரி நீ அவனை தொடு, ஆனால் அவனுடைய ஜீவன் மேல கை வைக்க அனுமதி கிடையாது. அடுத்தது அவனுடைய சரீரத்தின் மேல் கை வச்சா உச்சந்தலையில் உள்ளங்கால் வரைக்கும் வியாதியை கொடுத்தான், ஆனாலும் பிசாசு தோல்வி அடைஞ்சான். இது என்ன காரியம்னா, கர்த்தருக்கு தெரிஞ்சதா யோபு வாழ்க்கையில் எல்லாமே நடந்துச்சு. அவனுடைய ஆஸ்திகள், ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் போனது கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு, கர்த்தருடைய அனுமதியோடு தான் நடந்துச்சு. அவனுடைய 10 பிள்ளைகள் ஒரே நாளில் செத்து போனார்கள், கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு, கர்த்தருடைய அனுமதியோடு தான் நடந்துச்சு. அவனுடைய சரீரம் முழுவதும் வியாதி வந்தது, கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு, கர்த்தருடைய அனுமதியோடு தான் நடந்துச்சு. எந்த லெவல்ல கர்த்தர் பர்மிட் பண்ணார் அந்த லெவல்ல நடந்துச்சு. அதைத்தான் 1 கொரிந்தியர் 10:13 வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்வதற்கான போக்கையும் அவர் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் லிமிட் பார்த்துதான் கொடுக்கிறார், யாருக்கு எதை செஞ்சா தாங்குவா அதை பார்த்து அந்த லெவலுக்கு கொடுக்கிறார். அந்த லெவலை கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவர் அதுல தப்பிக்கிறதுக்கான வழியை சேர்த்து நமக்கு வச்சிருக்கிறார். இப்ப தப்பிக்கிறதுக்கான வழியை தான் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, புரியுதா? அப்ப நமக்கு கர்த்தர் ஒரு லிமிட்ல அனுபவிக்கிறாரு, அதுல வெளியே வருவதற்கான வழியும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கை இறைதான் நடந்துச்சு. எல்லாம் இழந்துவிட்ட சூழ்நிலை, பாதிக்கப்பட்ட நிலைமை, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் அவனை திடப்படுத்துகிறதற்கு காரியம் நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் காரியம், தேவனாகிய கர்த்தருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ரெண்டாவது, தேவனாகிய கர்த்தர் அனுமதிக்காக எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்காது, அவர் அனுமதிச்சா மட்டும்தான் என் லைஃப்ல எதுவுமே நடக்கும். மூணாவது காரியம், நம்மை திடப்படுத்திக் கொள்வதற்குரிய மைண்ட் செட், என் கர்த்தர் என் வாழ்க்கையிலே நான் விரும்பத்தகாத ஒன்றை எனக்கு அனுமதிச்சார்னா அது கண்டிப்பா என் நன்மைக்காகத்தான் இருக்கும், வேற எதுக்காகவும் எனக்கு அனுமதிக்க மாட்டார். ஒரு விஷயம், எனக்கு ஒரு கசப்பான பாதை எனக்கு நியமிச்சுட்டார், எனக்கு நடந்துச்சுன்னா, என் ஆண்டவர் எனக்கு அதை அனுமதிக்கிறார் என்றால் அந்த காரியம் நிச்சயமா எனக்கு நன்மை கேதுவாகத்தான் இருக்கும். ஏன்னா என் ஆண்டவருக்கு நன்மை மட்டும்தான் செய்ய தெரியும், நான் அவருடைய பிள்ளை, எனக்கு அவர் தீமை செய்ய மாட்டார். நான் அவருடைய பிள்ளை, எனக்கு எந்த விதத்தில் தீமை அனுமதிக்கவும் மாட்டார், தீமை செய்யவும் மாட்டார். அப்போ ஒரு தீமையான காரியத்தை போல ஒரு காரியத்தை கர்த்தரின் வாழ்க்கையிலே வரவிடுகிறார் என்றால் நிச்சயமாக அதில் ஒரு நன்மை உண்டு. என்னுடைய நலன் கருதிதான் என் ஆண்டவர் அதை செய்திருக்கிறார், அது நமக்கு தெரியும். என்னுடைய நலன் கருதி, அதான் ரோமர் 8:28 அழகாக சொல்லுது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம், புரியுதா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்ப இதை நமக்கு புரியணும். தாவீதுக்கு இந்த விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். இந்த மூணு விஷயம் என்னைக்கும் ஒரு தேவை பண்ண, இந்த மூணு விஷயத்துல தெளிவா இருக்கணும். ஒன்னு, என் கர்த்தருக்கு தெரியாம எதுவும் எனக்கு நடக்காது. ரெண்டாவது, என் கர்த்தர் அனுமதிக்காம எதுவுமே எனக்கு நடக்காது. மூணாவது, என் ஆண்டவருடைய அனுமதித்தால் அதுல கண்டிப்பா எனக்கு ஏதோ ஒரு நல்லது இருக்கிறது. இந்த மூணு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். என்னைக்குமே சொல்றேன், எப்பவுமே சொல்லுகிறேன், வருகிற 2013 ஆண்டுக்கும் நான் சேர்த்து சொல்றேன். எல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்கும் நினைக்கிறீங்களா? நடக்காது, நான் இப்பவே சொல்றேன். புரியுதா? ஒன்னு ஆசீர்வாதம் கொட்டுறது கிடையாது. இப்ப அடுத்த வருஷத்துக்கான காரியத்தை சொல்றேன். எல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்கும் நினைக்கிறீங்க, நடக்காது. எல்லாமே நீங்க கேட்டபடி கிடைக்கும் நினைக்கிறீங்க, கிடைக்காது. புரியுதா? அப்படி சொன்னா அது பொய்த்தீர்க்க தரிசனம், பொய்யான வார்த்தை. மனுஷனுடைய காரியத்தை மேல் பூச்சா பூசறது அது கத்தருக்கு பிடிக்காது. சில விஷயங்கள் எதிர்மறையாக நடக்கும், அதை நம்ம எதிர்பார்த்தா இருக்கணும். அப்ப இந்த சூழலில் நம்ம புரிஞ்சுக்கணும். மூணு விஷயத்துல தெளிவா இருக்கணும். தாவீது இதுல ரொம்ப தெளிவானதா. இப்ப பாருங்க, தாவீது இந்த விஷயத்துல எப்படி தெளிவா இருக்கிறான்றதுக்கு அவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஆதாரமாய் காண்பிக்கிறேன். 2 சாமுவேல் 16 திறந்து கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 16:5 வாசிக்கலாம்.
தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரன் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து,
சீமேயி தாவீதை தூஷித்து,
ரத்தப்பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான
உன்மேல்
கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார்.
கர்த்தர் ராஜ்யபாரத்தை
உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக்கொடுத்தார்.
இப்போதும்
இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய். நீ ரத்த பிரியனான மனுஷன் என்றான்.
பாருங்க, சவுளுடைய தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு வேதனையான கட்டம். இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தாவீது தன் சொந்த குமாரனாக்கி அப்சலோமுக்கு பயந்து ராஜ்யபாரத்தை விட்டுட்டு ஓடிட்டான். காடுகளில் மலைகளில் பயந்து ஓடுகிறான். ராஜ்யபாரத்தை அப்சலோம் பிடிச்சிட்டான். அவன் நயவஞ்சகமாக ஜனங்களை பிடித்துக் கொண்டு தாவீதை அவன் துரத்திட்டான். இப்ப அந்த இடத்துல சீமையின் ஒரு மனுஷன் வரான். பகோரியும் என்கிற ஒரு இடத்துல தாவீது தன்னுடைய சேவர்களோடு அவன் ஓடிட்டு இருக்கிறான். ஜீவன் தப்ப பயந்து ஓடிட்டு இருக்கிறான். பரிதாப நிலைமை. அந்த நேரத்தில் இந்த சீமை வரா, வேதனைப்படுகிற நேரம் பார்த்து வரா. தாவீது ராஜாவை இருக்கும்போது அவனுக்கு பவர் இருந்துச்சு. இப்ப தாவீதுக்கு பவர் போயிடுச்சு, பவர் அப்சலோம் கையில போயிடுச்சு. அதனால இந்த சீமைக்கு தைரியம் வந்துருச்சு. இவன் சீமை, இவன் யார்? சவுளுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். இவன் நினைச்சான், தன் சொந்தக்காரங்க சவுளுடைய வம்சமே லைனா ராஜா வாங்கிட்டு இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்க தான் ராஜா இருக்கிற சொல்லி நல்லா வாழ்ந்துருக்க நினைச்சிட்டு இருந்தான். ஆனால் காரியம் வேறு விதமாய் போயிடுச்சு. சவுளுடைய குடும்பத்தை விட்டு ராஜ்ய பாரம் தாவீதுக்கு போய்விட்டது. இது சீமைக்கு ரொம்ப பெரிய அப்செட். நினைச்சிருப்பான் இந்த சீமை, சவுளுக்கு பிறகு யோனத்தான் வருவான், யோனத்தானுக்கு பிறகு அவன் பையன் வருவான், அப்படியே இருக்கான், நம்மளும் ஜாலியா நம்முடைய சொந்தக்காரங்க தான் ராஜான்னு சொல்லிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு நினைச்சான். அது நடக்கிற ஒண்ணு இவனுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம். அது அவன் மனசுல அப்படியே இருந்துச்சு. இப்ப தாவீது பாதிக்கப்பட்ட நிலைமை வரும்பொழுது அநியாயமாய் தூஷிக்கிறார். ரத்தப்பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ என்று தூஷிக்கிறான். கல்லையும் மண்ணையும் மாறி தாவீது மேல் வீசி அடிக்கிறான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து.
அப்பொழுது செரியாவின் குமாரன்
அபிசாய்
ராஜாவை நோக்கி அந்த செத்த நாய்
ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன்,
நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று
கர்த்தர் அவனுக்கு சொன்னார்.
ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான்.
இப்ப பாருங்க, இந்த இடத்துல தாவீதுடைய மைண்ட் எப்படி இருக்கு பாருங்க. அந்த நேரத்தில் தாவீது இவன் ராஜாவா இருந்தவன் இப்போ தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். அவனோடு போர் வீரர்கள் இருக்கிறாங்க, அதுலயும் அவனுக்கு பெஸ்ட் தளபதிகள் இருக்கிறாங்க. சிரியாவின் குமாரர் யோவாப், அபிசாய் இருக்கிறாங்க. ஆசைகள் என்னன்னா, மறந்துட்டீங்க. ஆசைகள் என்னன்னா இறந்துட்டான். ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஆசைகள் இறந்துட்டான். இப்பொழுது அபிசாய் சிரியாவின் குமாரன் யோவாபுடைய தம்பி அபிசாயும் சொல்வாங்க வைராக்கியமான மனுஷனே, ராஜா அந்த செத்த நாய போல இருக்கிறவன் வந்து உண்மை தூஷிக்கிறானே, இன்னும் ஒரு வாக்கு சொல்லும், போய் அவன் தலையை துண்டாக்கிட்டு வந்துடுறேங்கிறான். தாவீது கொஞ்சம் தலையாட்டிருந்தா போதும் அத தலை போயிருக்கும். ஒரு செகண்ட் தான் சும்மா தலையாட்டிருந்தான், எசும் தலையாட்டிருந்தா போதும், சீமையுடைய தலை துண்டா போயிருக்கும். அதை தாவீது சொல்றான், வேண்டாம்ப்பா வேண்டாம், அப்படி செய்யாத, ஏன் இப்படி எல்லாம் கோபப்படுற செய்யாத. தாவீதை அவன் ஈஸியா தூஷிக்க முடியாது, என்ன தூஷிக்க முடியாது, கர்த்தர் அனுமதிக்காமல் இன்றைக்கு அவன் என்னை தூஷிக்க முடியாது. கர்த்தர் அனுமதித்ததுனாலதான் அவனுக்கு இது அவனால் செய்ய முடிஞ்சதே தவிர, கர்த்தர் அனுமதிக்காவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு சம்பவிக்காது என்கிறதுல தாவீது தெளிவா இருந்தான். அப்ப அந்த நிந்தனையான சூழ்நிலை, அவமானமான சூழ்நிலை, அந்த நேரத்தில் பழி வாங்குறதுக்கு கூட இருக்கிறவன் ரெடியா இருக்கிறான். ஆனா தாவீது சொல்றான் வேண்டாம், அவன் ஒண்ணும் பண்ணாது. கர்த்தர் அனுமதிச்சிருக்கும் போது ஏன் பண்ண அகைன்ஸ்ட் செயல்படணும்? அப்ப அவனுக்கு தாவீது ரொம்ப கிளியரா இருந்தா, கர்த்தர் அனுமதிக்காய லைஃப்ல எதுவுமே நடக்காது, கர்த்தர் அனுமதிக்கிற ஒரு காரியத்தை நம்ம அகைன்ஸ்ட் செயல்படக்கூடாதுன்னு தெளிவா இருந்தா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ஒரு காரியத்தை ஒரு இடுக்கன் ஒரு இடுக்கமான பாதையை நமக்கு நியமிக்கிறார்னா அதுக்கு அகைன்ஸ்ட் செயல்படக்கூடாது. அந்த இடுக்கத்திலிருந்து விசாரத்துக்கு தப்பி உடனே நினைக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ஒரு சின்ன சிறுமையின் பாதை உங்களுக்கு அனுமதிக்கிறார்னா அந்த சிறுமையின் பாதையில கடந்து போகும்போதுதான் உங்க வாழ்க்கையில் நீங்க நல்ல படிப்பினைகளை கற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருடைய சமூகத்தில் தெய்வீக சுபாவங்களை கற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருடைய அன்பையும் அவருடைய பராமரிப்பையும் அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறதையும் மற்ற எல்லா காரியத்தையும் புரிந்து கொள்ள முடியும். அந்த சூழ்நிலையில் நீங்க தப்பித்து போகிறதுக்கு ஒரு சீமையை வெட்டி கொண்டுட்டீங்கன்னா சாப்டர் முடிஞ்சு போச்சு. சீமையை வெட்டுறது ஒன்று பெரிய விஷயம் கிடையாது. புரியுதா? சீமையை கொள்றதும் பெரிய விஷயம் கிடையாது, அந்த பிரச்சனையை க்ளோஸ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட நீங்க நினைச்சீங்க முடிவு கட்டலாம், செய்யாதீங்க. புரியுதா? நீங்களா எடுத்து அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும் செய்யாதீங்க. கர்த்தர் அதில் உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை வச்சிருக்கிறார், தெய்வீக சுபாவங்களை கற்றுக் கொடுக்க வைக்கிறார். அப்படி இருக்கிறதுனால டக்குனு நீங்க முடிவெடுத்து செயல்படக்கூடாது. கர்த்தர் ஒரு ஆங்கிள் செயல்படும் போது அகைன்ஸ்டா நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. சிரியாவின் குமாரன் அபிசாய் சொல்றா, நான் போய் வேலை செய்ய அதுக்கு வேலை செஞ்சேன், ஒரு செய்யன் சொல்லும் சொல்லுங்க வெட்டிட்டு வந்துடுறேன். ஆனா தாவீது சொல்றான், கர்த்தர் ஒரு விதத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அகைன்ஸ்டா நம்ம வேலை செய்யக்கூடாது. அவர் ஒரு காரியத்தை செய்யற அனுமதிக்கிறார், எதிர்மாறாக நீ செயல்படாத, தடுத்துட்டான். தொடர்ந்து வாசிப்போம்.
ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து,
அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து
இந்த நாளில்,
இந்த நாளில்
அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக,
அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக
எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான்,
எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். இதுதான் இதுல ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பது நம்ம தெளிவா இருந்தான். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அப்ப கர்த்தர் ஒன்று அனுமதிச்சார்னா கர்த்தருக்கு தெரியாம ஒன்று நடக்காது, கர்த்தர் அனுமதிக்காம ஒன்று நடக்காது. கர்த்தர் அனுமதிச்சார்னா கண்டிப்பா ஏதோ நல்லது இருக்கு. இதுல தாவி எவ்வளவு பேரா இருந்தா பாருங்க, கர்த்தர் ஒன்று அனுமதிச்சுட்டார்னா நிச்சயமா இதுல ஏதோ ஒரு நல்லது இருக்குது. இந்த சிறுமையை பார்த்து எனக்கு நன்மையை சரி கட்டுவான்னு கிளியரா இருந்தான். இந்த ஒரு தெளிவு தான் நமக்கும் இருக்க வேண்டும். இந்த தெளிவு இல்லாததுனால தான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு சின்ன பிரச்சனை வந்தா ஐயோன்னு சோர்ந்து போயிடும். இந்த மன தெளிவு இல்லாததுனால தான் நம்ம என்ன செய்யறோம், நிதானத்தை இழக்கிறோம், சோர்ந்து போயிடுறோம், உடஞ்சு போயிடுறோம், நம்முடைய பொறுமை இழந்துறோம், தவிச்சு போயிடுறோம், கலங்கி போயிடுறோம், ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போயிடுறோம், நம்ம யாருங்கிறதையும் நம்ம மறந்துடுறோம். இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். என் ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது, என் ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது, என் ஆண்டவர் அனுமதிச்சா அதில் ஒரு நன்மை இருக்கிறது. இது ரொம்ப தெளிவா இருக்கணும். இது கர்த்தர் சைடு. அடுத்தது நம்மளை திடப்படுத்திக் கொள்கிறதுக்கு நம்ம சைடு ஒன்று இருக்குது, அது இன்னொன்று நம்ம சைடு ஒன்று இருக்குது. நம்முடைய பக்கத்தில் இப்போ ஒரு அடுத்த திங்கிங் நமக்கு வரணும், எப்படி நம்ம திடப்படுத்துறது. சரி, கர்த்தருக்கு தெரியாம நடக்கல, கர்த்தர் அனுமதிக்காம நடக்கல. ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். இதெல்லாம் ஓகே. சரி, ஏன் அனுமதிச்சாரு? இதுல ஏன் இப்படி நடந்துச்சு? மற்றவங்களுக்கு இப்படி நடக்கல, எனக்கு இப்படி ஏன் நடந்துச்சு? அப்ப என்கிட்ட ஏதாவது தப்பு இருக்குமோ? ஏன் வாழ்க்கையில ஏன் இதை கர்த்தர் அனுமதிச்சார்? ஏன் இப்படி நடந்துச்சு? அப்ப ஏன் சைடுல ஏதாவது இருக்குமோ, அதை ஏன் நம்ம பார்க்கணும்? அடுத்தது, வெறும் கர்த்தருடைய சைடை மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது. அடுத்தது, நம்ம சைடு நம்ம திரும்பி பார்க்கணும், நம்ம கூட நம்மளை திரும்பி பார்க்கணும். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில இதை அனுமதிக்கிறதற்கு என்ன காரணம்? நான் என்னைக்குமே சொல்ல, நம்முடைய ஆண்டவர் வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறவர். நீங்களா அந்த பர்ஃபெக்ஷன் நோக்கி போயிட்டே இருந்துட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லாம போயிடும். அதுக்கு நீங்க முரண்டு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை அந்த சரியான பர்ஃபெக்ஷன்ல கொண்டு வர்றதுக்கு அவர் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அந்த வேலை இதெல்லாம் உங்களை பூரணப்படுத்துகிறதற்கு சில காரியங்களை கர்த்தர் செயல்பட வேண்டியிருக்கும். புரியுதுங்களா? பூரணப்படுத்துகிறதற்கு. அப்ப கர்த்தர் சில காரியங்களை ஒர்க் பண்ணணும். அப்ப நம்ம சைட பார்க்க, நம்ம கிட்ட இருக்கிற குறைவு என்ன? கர்த்தர் என்னைக்குமே பர்ஃபெக்டா இருக்கணும் நினைக்கிறார். ஒரு சின்ன காரியத்தை கூட ஒரு குறைவு இல்லாம பரிபூரணமாக நினைக்கிறார். அதுக்குதான் ஒர்க் பண்றாரு. அப்ப நம்ம சைடு இருக்கிற குறைவு என்னங்கிறத அடுத்து அதையே நம்ம யோசிக்கிறோம். என்னைக்குமே மற்றவங்களையே நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது. கர்த்தர் இப்படி செஞ்சுட்டாரே கர்த்தரையும் குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷனையும் குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. என் குறை என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு பல நேரம் நம்ம இக்கட்டான பிரச்சனை வரும்போது, முதல்ல என்ன நினைக்கிறோம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பழி போட்டாலும் ஃபர்ஸ்ட் இவங்களாலதான் அப்படி ஆச்சு அப்படிங்கிறோம். ரெண்டாவது, கர்த்தரையே இதை விட்டார். அடுத்தது, கர்த்தர் மேல கோச்சுக்கிறோம். நம்மளை மட்டும் மறந்துடுறோம். நம்மளை பார்க்கணும், ஏன் வாழ்க்கையில இது சம்பவித்தது? என்கிட்ட என்ன குறை? என்கிட்ட எதை சரிப்படுத்துறதுக்காக கர்த்தர் இந்த பாதையை எனக்கு கொடுத்திருக்கிறார்? எந்த விஷயத்தில் நான் சரிப்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது? ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம லைஃப்ல நடக்கிறதால எல்லா விதமான எதிர்மாறான சம்பவங்களுக்கு பின்னால நம்முடைய குறைபாடுகளுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய குறைபாடுகளுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. நிறைய நேரத்தில் நம்ம அதை நம்ம நினைக்கிறதே கிடையாது. நம்ம குறைய மட்டும் பார்க்கறது கிடையாது. கத்தர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது, இல்லட்ட நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை மேல குறை சொல்றது. நம்ம குறையும் நம்ம அடுத்தது பார்க்கணும். நம்ம திடப்படுத்தப்படணும்னா நம்ம குறையை நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளா ஒரு காரியம் சொல்றேன். இப்ப ஒருத்தர் உங்களை வந்து, இப்ப தாவீத திட்டின மாதிரி உங்களை யாரோ ஒருத்தர் திட்டாங்க, இந்த வருஷம் நடந்துச்சு வச்சுங்க, ஒருத்தர் உங்களை திட்டாங்க, அது உங்க மனசுல வந்து இப்படி திட்டாங்களா, என்ன இப்படி திட்டாங்கன்னு உங்க மனசுல அப்படியே இருக்குது. ஆழமான காயமா இருக்குது. இப்படிப்பட்ட வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்களே, இது இப்படி திட்டாங்களே, இப்படி திட்டாங்களே நினைக்கிறீங்க. உங்களுக்கு அந்த நபர் நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு எரிச்சல் வருது. என்ன இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே. இப்படி இருக்கும்போது நீங்க யோசிக்கணும், இந்த நபர் என்ன இப்படி திட்டினாங்களே, என்ன இப்படி பேசினாங்களே, காரணமே இல்லாம செஞ்சாங்களா? யோசிக்கணும். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அநியாயமாய் அபாண்டமாய் எனக்கு இப்படி செஞ்சாங்களா? அப்படி அநியாயமாய் அபாண்டமாய் நீங்க ஒரு தப்பு நீங்க அவங்களுக்கு செய்யாம உங்களை அப்படி செஞ்சாங்கன்னா தாவீது மாதிரி சந்தோஷப்பட்டுருங்க. தாவீது சீமைக்கு எதை தீமை செய்யல, ஆனா தீமை சீமையா தீமை செஞ்சான். தாவீது மாதிரி சந்தோஷப்பட்டுருங்க. என்ன, கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தருக்கு தெரியாம இது நடக்கல, கர்த்தர் அனுமதிக்கிறான்னு நிச்சயமா இதுக்கு ஒரு பிளஸிங் எனக்கு இருக்குது. போயிடுங்க. அப்படி நீங்க சிந்திக்கும் பொழுதுதான் உங்களுக்கு புலப்படும், ஒண்ணுமே செய்யாம என்ன இப்படி பண்ணிட்டாங்களா, என்ன திட்டாங்களா? யோசிச்சு பார்த்தீங்க தெரியும், நீங்க ஏதாவது அவங்க இருதயத்தை நோக்கடிச்சிருப்பீங்க. நீங்க எங்கேயாவது அவங்க டச் பண்ணிருப்பீங்க. அவங்களுடைய இருதயத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை வேதனைப்படுத்தி இருப்பீங்க. அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும், அவங்க நீங்க சின்னதால் பண்ணிருப்பீங்க, பெருசா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. அதான் விஷயம், நீங்க கொஞ்சம் பண்ணிருப்பீங்க, பெருசா பண்ணிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நீங்க செஞ்சது சின்னது உங்களுக்கு உங்களுக்கு மறந்து போச்சு, ஆனா அவங்க செஞ்ச பெருசு மட்டும் பெருசு பெருசு ஆயம் ஆழமான காயமா இருக்குது. அவங்க அப்படி பேச வைத்தது யார், அவங்களை அப்படி செயல்பட வைத்தது யார், உங்களுக்கு உங்கள் இருதயத்தை நோகடிக்கும்படி அவர்கள் பேசுவதற்கு என்ன காரணம், என்ன காரியம், உங்க சைட்ல என்ன இருக்கு என்பதை நீங்கள் செக் பண்ணுங்க. யோசிச்சு பார்த்தோன்னு உங்களுக்கு நல்ல தனியா உட்கார்ந்து நியூட்ரலா நீங்க வச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு தெரியும். நீங்க போய் சொல்லணும் இல்ல, மனசுல நீங்க தனியா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க உணர்ந்து ஆமா நம்ம இப்படி பண்ணதுனால தான் அப்படி பண்ணிட்டாங்க, இதை ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப அவங்க பண்ணதுல கொஞ்சம் நியாயம் இருக்கதா செய்து ஒத்துக்கொள்ளுவீங்க. அவங்க மேல இருக்கிற கசப்பு தனியும், அவங்க மேல இருக்கிற கோபம் குறையும். ஆமா நம்ம பண்ணதுனால தான் அப்படி பண்ணாங்க, நம்ம பண்ணிருக்க கூடாதுல்ல, நம்மளும் இப்படி பண்ணிட்டோமே, இதுக்குதான் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. இதை ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க உள்ளத்துல அந்த நபர் மேல இருக்கிற எரிச்சலும் கோபமும் கசமும் தனிய ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் திடப்படுத்தப்படுவீர்கள். புரியுதா, நீங்க திடப்படுத்தப்படுவீங்க. சரி, நடந்தது பரவாயில்ல, அப்படி ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா நம்மளும் பண்ணிட்டோம் அவங்களும் பண்ணிட்டாங்க. சரி, அப்ப வந்து பரவாயில்ல, அந்த மைண்டுக்கு வந்துடுவீங்க, அந்த கோபம் எரிச்சல் குறைஞ்சிடும். நம்ம மேல மிஸ்டேக் இருக்குதே, இதைத்தான் நானும் சொல்றேன். நம்ம லைஃப்ல ஒரு சின்ன கஷ்டங்கள் இந்த வருஷத்துல நடந்திருக்குதுன்னா நம்ம சைடையும் நம்ம பார்க்கணும், வெறும் கத்தரொலி சைடுல மட்டும் அல்லது நம்ம சூழ்நிலைக்கு சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது. பைபிள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்துல உங்களுக்கு சில பொருட்சேதங்கள் வந்திருக்கலாம், பண நஷ்டங்கள் வந்திருக்கலாம். இப்படி எல்லாம் நடந்த உடனே நீங்க ஏன் அப்படி நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு பைபிள் உங்களுக்கு உதாரணம் காட்ட பாருங்க. ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகம் முதல் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம்.
இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்,
இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்,
உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள்,
உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள்.
நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய்
அதை சம்பாதிக்கிறான்.
உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
பாருங்க, 5வது வசனத்தில் 7வது வசனத்தில் திருப்பி அதான் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். மற்றதையே பார்க்காதீங்க, உங்க வழியை நீங்க சிந்திச்சு பாருங்க. ஏன் என்ன நடந்துச்சு, நிறைய விதைச்சீங்க ஆனா கொஞ்சமா இருந்திருக்கிறீங்க, கூலிய சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிக்கிற பணம் எங்க போதுன்னே தெரியல, பொத்தலான பையில போட்டது போல போயிடுது. எப்ப வந்துச்சு எப்ப போச்சுன்னு தெரியல, ஆசீர்வாதமே இல்ல. இப்படி இருக்கும் பொழுது என்ன குறை சொல்லாதீங்க, உங்க வழியை சிந்திச்சு பாருங்க. புரியுதா, உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்றதுனால என்ன குறை சொல்லாதீங்க, உங்க வழியை சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் சொல்ற, தொடர்ந்து வாசிக்கும்,
நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இதோ கொஞ்சம் கிடைத்தது,
நீங்கள்
அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம்,
நான் அதை ஊதி போடுகிறேன்.
எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
பாருங்க, காரியத்தை கர்த்தர் விளக்கமா சொல்றார். திரளா விதைக்கிறீங்க, கொஞ்சமா இருக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஓட்டப்பையில போட்ட மாதிரி அது போயிடுது. உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறது, ஏன், நான் தான் அதை ஊதி போடுறேங்கிறார். கொஞ்சம் கூட மிச்சம் இருக்க மாட்டேங்குது, எல்லாமே போதே, ஏ நான் ஊதி போடுறேன். அதனால என்ன திட்ட போறீங்களா, இல்ல உங்க வழியை நீங்க பாருங்க. நான் ஏன் உங்கள் பையன் ஓட்ட பையன் வச்சிருக்கிறேன், நீங்க திரளாய் விதைச்ச ஏன் கொஞ்சமா இருக்கிறீங்க, ஏன் இப்படி ஆசீர்வாத குறைச்சல் வந்தது, என்ன திட்டாதீங்க, உங்க வழிய பாருங்க, என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வீடு என்று கர்த்தர் சொல்லுகிறது என்ன, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுலதான் கர்த்தர் தன்னுடைய வீடு உள்ள வாசம் பண்ற, இது அவருடைய பரிசுத்த ஸ்தலம், அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாய் கிடக்கிறது, அவர் வாசம் பண்ணுகிறதுக்கு முடியாதபடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடிந்து பாழாய் கிடக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்துகிறதற்கு, ஜப வாழ்க்கையை குறைவு வந்ததை சரிப்படுத்துவதற்கு, வேத வசனத்தை தியானிக்கிறதை குறைவு வந்ததை சரிப்படுத்துகிறதற்கு நேரம் இல்லை, ஆனால் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நேரம் இருக்கிறது. இதைத்தான் சொல்ற, ஜபிக்க நேரம் இல்லையே, அதை சரிப்படுத்தணும்னு ஒரு எண்ணம் வரல, வேதத்தை தியானிக்கலையே, நம்ம தியானிக்கிறோமே சரிப்படுத்தணும் எண்ணம் வரல, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில குறைவு இருக்கிறது அதை சரிப்படுத்தணும் என்றது எண்ணம் வரல, ஆவிக்குரிய சிந்தனை இல்லாமல் எப்பொழுதும் மாம்சத்துக்குரிய சிந்தனையிலே ஓடிட்டு இருக்கிறேன், இதை சரிப்படுத்தணும் என்ற எண்ணம் வரல, மேலும் 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 சம்பாதிக்கிறதற்கே உங்கள் நேரத்தை செலவு பண்றீங்களே, அப்படிப்பட்ட சம்பாத்தியம் பொத்தலான பயிலிடம் போகுங்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டாமல் உலகத்திற்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு கர்த்தர் தெளிவாக சொல்றார். உண்மை உண்மை, ஒரு சில காரியங்கள் சொல்லுவேன், சில காரியத்தை இவங்களுக்கு இது நடக்கும் பாரு அப்படின்னு, அப்படியே நடந்துட்டு இருக்குது சில விஷயங்கள் வெடிக்கு தெரியும், சிலருடைய பெயரை சொல்லி உங்களுக்கு இது நடக்க போது பாருன்னு சொல்லியிருக்கிறேன், சில விஷயத்தை கடந்த நாட்கள்ல சொன்னேன், யார் யாருக்கு என்ன நடக்கும் சொன்னா அது அப்படியே நடந்துச்சு, நான் வெளியில சொல்ல மாட்டேன் எதையுமே. தெரியும் எப்படி வருது, அது எப்படி போகும்னு தெரியும், பைபிள் வாசனை ஒருபோதும் தப்பா போகாது, ஒருபோதும் தவறாது. அப்போ இந்த சூழ்நிலையில பார்க்கணும், அப்போ நம்முடைய குறைவை நம்ம பார்க்கும்பொழுதுதான் நம்ம திடப்படுத்தப்பட முடியும். நம்முடைய குறைவை பார்க்கணும், இந்த வருஷத்திலே வாழ்க்கையில் இந்த இழப்பு வந்துச்சு, இந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த போராட்டம் வந்துச்சு, நான் எதுல தவறுனே, நான் ஜெபிச்சு சரியா இருந்தனா, நான் வேதத்தை தியானிக்கிறதுல சரியா இருந்தனா, நான் கத்தரை தேடுவதில் சரியா இருந்தனா, அப்புறம் எனக்கு எல்லாம் சரியா நடக்கணும் எதிர்பார்க்கறதுக்கு, நான் எத்தனை விஷயத்துல குறைவாக இருந்தேன், எப்படி எனக்கு எல்லாம் சரியா நடக்கணும் எதிர்பார்க்க முடியும், என்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் குறைகளை நான் வைத்துக் கொண்டு எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும் எப்படி எதிர்பார்க்க முடியும். அதான் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள், நம்ம வழியும் பார்க்கணும், அதை பார்க்கும் பொழுதுதான் நாம் திடப்படுத்தப்பட்டு தூக்கி எடுக்கப்பட முடியும். அப்ப தாவீது இதெல்லாம் பார்க்கிறான். அப்ப இந்த சூழ்நிலையிலே தாவீது கர்த்தரை குறித்து ஃபர்ஸ்ட் தெளிவு இருந்துச்சு, எல்லாமே எனக்கு நல்லது, கர்த்தருக்கு தெரியாமல் நடக்காது, எல்லாமே கர்த்தர் அனுமதிக்காமல் நடக்காது, எதை அனுமதிச்சாலும் நல்லதான் நடக்கும் அவளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, இது ஒரு சைடு. அடுத்த பக்கம் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய குறைவுகளையும் நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டும். தாவீது இடத்துல என்ன செய்யலாம் பாருங்க, ஒன்னு சாமி 30 அதிகாரத்தில் 7-8 வசனங்களை வாசிங்க.
தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும்
ஆசாரியனை நோக்கி
ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவன்
அதை பின்தொடர்,
அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார்.
அப்ப அவனிடத்தில் அவன் என்ன செய்கிறான், உடனே ஆசாரியனாகி அபியத்தாரை அழைக்கிறான், அழைச்சு தேவ சித்தம் கேட்கிறான், போலாமா கிடைக்குமா எல்லாம் கேட்கிறான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறது தெரியுமா, நம்முடைய குறைவுகள் நமக்கு சில பிரச்சனைகளுக்குள் நம்மளை கொண்டு வந்து நிக்க வச்சிருச்சு. நான் சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாததுனால சில பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டிய கட்டத்துக்குள்ள தள்ளப்பட்டுட்டேன். இப்ப என்ன செய்யணும், தெய்வ மனுஷனிடத்தில் தாவீது போனான், தெய்வ பிரசனத்துக்குள்ள போனான், ஏபோத்தை கொண்டு வர சொன்னான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், தேவ சமூகத்துக்கு வரணும். நம்முடைய ஏபோத் என்பது இதுதான், நம்முடைய ஏபோத் வேத புத்தகம் தான் நமக்கு ஏபோத். இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசியுங்க. இந்த வேத புத்தகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எங்கெல்லாம் சுட்டி காட்டுகிறதோ மனத்தாழ்மையோடு உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். வேத வசனத்தை எடுத்து தேவ சித்தத்தை பாருங்க. தாவீது கேட்டான், போலாமா கிடைக்குமா? ஏபோத்தில் இருந்து அவன் தேவ சித்தத்தை வெளியே எடுத்தான். அதே போல வேத புத்தகத்தில் தேவ சித்தத்தை வெளியிடுங்க. எங்கெல்லாம் இந்த ஆண்டில் உடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்திற்கு வெளியில போய் உடைய வாழ்க்கையில் இக்கட்டுகள் பிரச்சனைகள் வந்ததோ அதை சரி செய்து கொள்ளுங்கள். வசனத்தை வச்சு சரி செஞ்சு கொள்ளுங்கள். அது சரி செய்யும் பொழுது நீங்கள் திடப்படுத்தப்பட்டு தூக்கி நிறுத்தப்படுவீர்கள். அவ்வளவு மோசமான நிலைமையில் இந்த வசனம் உங்களை தூக்கி நிறுத்தும். இதனாலதான் இப்ப வந்துச்சு, இதை செய்யாத, இனி இது வராது, நான் பார்த்துக்கிறேன். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சிக்ஷையை மாதிரி அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கு இல்ல, அந்த தவறை நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காகத்தான். இல்லைன்னா நம்ம வந்து நம்மளை மாத்திக்க மாட்டோம். ஒரு சின்ன காரியம் நமக்கு ஒரு நெருடலாய் ஒன்று நடந்துச்சுனாதான் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்ப்போம், எங்க தவறு நடந்துச்சு நம்ம திரும்பி பார்ப்போம். கர்த்தர் நம்ம தவறை சுட்டி காட்டுவார். சுட்டி காட்டின பிறகு அதுல நம்ம வெளியில வந்துட்டோம்னா அப்புறம் அந்த பிரச்சனை வரவே வராது. கர்த்தர் சும்மா யாருக்குமே எந்த கஷ்டத்தையும் அனுமதிக்க மாட்டார். நம்ம நான் நல்லா இருக்கிறேன், 100% கரெக்டா இருக்கிறேன், எனக்கு கர்த்தர் இப்படி அநியாயமா இந்த கஷ்டத்தை அனுமதிச்சார்னு யாருமே சொல்ல முடியாது. தெரியுமா, அனுமதிக்க மாட்டார். நம்மளை சரிப்படுத்துறதுக்காக தான் சில நேரத்தில் அப்படி அனுமதிப்பார். அப்போ நம்முடைய காரியத்தை நம்ம பார்க்கணும், ஆராய்ச்சி பார்த்து நம்முடைய குறைவுகளை நம்ம கண்டுபிடிச்சு வசனத்திலிருந்து கண்டுபிடிச்சு நம்ம சரிப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார், தூக்கி நிறுத்துகிறார். அப்போ கர்த்தர் செயலியை பார்க்கணும். திடப்படுத்தல இன்னைக்கு நான் 4 காரியம் சொன்னேன். 1, கர்த்தருக்கு தெரியாமல் நடக்காதென்று நீங்க தெளிவா இருக்கணும். கர்த்தர் அனுமதிக்காம எதுவுமே நடக்காதென்று தெளிவா இருக்கணும். கர்த்தரோட அனுமதிச்சா கண்டிப்பா அதுல ஒரு நல்லது இருக்கிறதுல தெளிவா இருக்கணும். 4, ஏன் என் வாழ்க்கையில அனுமதிச்சார்ன்றத உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்து சரிப்படுத்திக்கணும். என் வாழ்க்கையில் என்ன குறை நிமித்தம் இது எனக்கு அனுமதிக்கப்பட்டது, அவங்களுக்கு அனுமதிக்கப்படலையே, எனக்கு தான் அனுமதிக்கப்பட்டது. அப்ப ஏன் எனக்கு என் வாழ்க்கையில எதை சரிப்படுத்துறதுக்கு எனக்கு இதை கர்த்தர் அனுமதிச்சார், அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடித்து அதை ரெக்டிஃபை பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா அந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுக்கப்படுவீர்கள். இனி அப்படிப்பட்ட பிரச்சனையே வராதபடி அடுத்த லெவலுக்கு நீங்க போயிடுவீங்க. புரியுதா? கடைசி ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். 1 Samuel 30 19 வசனத்தை வாசிப்போம்.
அவர்கள் கொள்ளையாடி போன எல்லாவற்றிலும்
சிறியதிலும்
பெரியதிலும்
குமாரரிலும்
குமாரத்திகளிலும்
ஒன்றும் குறைவுபடாமல்
எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான்.
இதுதான் நற்செய்தி. இந்த வருஷத்துல சில விஷயம் இப்படி ஆயிப்போச்சே, அப்படி ஆயிப்போச்சே, இது போச்சே, அது போச்சே அப்படி நீங்க நினைச்சலாம். சமாதானம் போச்சு, நிம்மதி போச்சு, இதெல்லாம் போச்சு. கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் திரும்பி தருவேங்கிறாரு. ஆமென். இப்படி இந்த பாதையில நீங்க போய் உங்களை திடப்படுத்திக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு திருப்பி தருவேங்கிறாரு. இழந்து போன சமாதானத்தை திருப்பி தருவேன், இழந்து போன ஆசீர்வாதத்தை திருப்பி தருவேன், இழந்து போன நன்மை உங்களுக்கு நான் திருப்பி தருவேன். எதெல்லாம் இழந்து போயிட்டு நீ நினைச்சியோ, எதெல்லாம் திரும்பியே கிடைக்காத நீ நினைச்சியோ, எதெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைச்ச அழுதையோ, நீ உன்னை திடப்படுத்திக் கொண்டால் உனக்கு எல்லாம் திரும்பி கொடுக்கப்படும் கர்த்தர். ஆமென். அதனால இந்த 2 நாள்ல உங்களை திடப்படுத்தி உங்களை தூக்கி நிறுத்தி கொள்ளுங்கள். ஆமேன். உங்களை மறுபடியும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல திடப்படுங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எழுப்பி நில்லுங்க. எங்கெல்லாம் போச்சோ எழுப்பி நில்லுங்க, எழுப்பி நில்லுங்க. புரிதல், எழுப்பி நில்லுங்க. எழும்பி நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், நிச்சயமா எல்லாத்தையும் திரும்ப தரும். உங்க லைஃப்ல எப்ப நீங்க பீக்ல இருந்தீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு திரும்பி வரணும்னு ஆசைப்படுங்க. உங்க லைஃப்ல ஒரு டைம்ல நீங்க ரொம்ப பீக்ல இருந்திருப்பீங்க, ஜபத்துல பைபிள் வாசிக்கிறதுல எல்லாம் தெரியும். இன்னைக்கு ஒருவேளை அப்படி இல்லாம இருக்கலாம். அந்த நாட்களை நினைங்க, அதுக்கு திரும்புங்க, அந்த நாளுக்கு மறுபடியும் திரும்புங்க. கர்த்தர் நிச்சயமா சொல்றேன், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை திடப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மை திடப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நம்மை திடப்படுத்துகிற ஆண்டவர், அவர் நம்மை திடப்படுத்துகிறவர். தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு கட்டம், தன் பலன் இல்லாமல் போக மட்டும் கதறி அழுத ஒரு சூழ்நிலை, நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமை. மூன்றாவது அவனோடு இருந்தவர்களை அவனுக்கு எதிராக திரும்பிவிட்ட ஒரு அவல நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் நடுவில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை நீங்கள் திடப்படுத்தணும். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறீங்க, உங்களை நீங்க திடப்படுத்தணும். உங்களை நீங்க திடப்படுத்தணும். எப்படி திடப்படுத்துவது? கர்த்தருக்கு தெரியாம எதுவுமே உங்க வாழ்க்கையில நடக்கல. சில விஷயங்கள் உங்களை சோர்ந்து போக பண்ணிடுச்சு. சில சம்பவங்கள் உங்களை கீழே தள்ளிவிட்டது. இப்ப சொல்றேன், கர்த்தர் உங்களை எழுத நிக்க சொல்ற. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு தெளிவாருங்க, கர்த்தருக்கு தெரியாம எதுவுமே உங்க வாழ்க்கையில நடக்கல. கர்த்தர் அனுமதிக்காம எதுவுமே உங்க வாழ்க்கையில சம்பவிக்கல. கர்த்தர் என்ன அனுமதிக்கிறார்னா, அதுல ஒரு நல்ல நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் வைத்திருக்கிறார். இதுல தெளிவாருங்க. தாவீது அப்படிப்பட்ட ஒரு மனத்தெளிவு இருந்ததுனாலதான் சீமை அவனை தூஷிக்கும் பொழுது இது கர்த்தருடைய அனுமதி என்று சொன்னான். சீமை அவனை தூஷிக்கும் பொழுது அவனை கொல்ல வேண்டாம், கர்த்தர் எனக்கு இதற்கு நன்மையை சரி கட்டுவார்னு சொன்னான். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் ஒரு விதத்தில் உங்களை நடத்தும் பொழுது அதுல தப்பித்துக் கொள்வதற்கு வழி தேடாதீங்க. அதை ஒரேடியா அடிச்சு க்ளோஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்காதீங்க. அது உங்களால முடியாது. செய்யணும் நினைச்சா செய்யலாம், ஆனால் தெய்வ திட்டத்தை நீங்க இழந்துருவீங்க. கர்த்தர் ஒன்று அனுமதிக்கிறார்னா அதுல உங்களை புடமிட கர்த்தர் நினைக்கிறார். உங்களை கர்த்தர் இன்னும் உருவாக்கி உங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்த நினைக்கிறார். உங்கள் குறைவுகளை நீங்கள் உணரும்படிக்கு செய்வதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறார். அதனால நாலாவதாக உங்கள் குறைவுகளை நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன் எனக்கு இப்படி நடக்குது? என் குறைவு என்ன? நான் கர்த்தருடைய வார்த்தையில் எதை நான் மீறி கொண்டு போயிட்டு இருக்கிறேன்? எந்த விஷயத்திலே நான் தேவ சித்தத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்? எந்த விஷயத்திலே நான் கர்த்தருடைய காரியத்தை நான் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறேன்? என்கிட்ட காணப்படுகிற குறைவு என்ன? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் சரியா பராமரித்துக் கொண்டிருக்கிறேனா? அப்படி இல்லாத பட்சத்திலே என் ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் நிறைவாய் கொடுக்கணும் எதிர்பார்க்கிறது எப்படி? என்கிட்ட இத்தனை குறைவுகளை நான் வைத்துக் கொண்டு என் ஆண்டவர் எனக்கு குறைவே இல்லாமல் நடத்தணும் நான் எதிர்பார்க்கிற நியாயமே இல்லையே. அதை யோசிக்கணும், அதை யோசிக்கணும். என்கிட்ட இத்தனை குறைவை நான் வைத்திருக்கிறேன், என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி நான் இல்லையே. அப்ப நான் எதிர்பார்க்கிற மாதிரி என் ஆண்டவர் செய்யணும்னா எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவர் எதிர்பார்க்கிறதுல அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்கு கூட நான் இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது நான் எதிர்பார்க்கிறபடியெல்லாம் அவர் செய்யணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்காக நான் இருந்திருக்கணுமே, நான் இல்லையே. அதனாலதான் இப்படி எல்லாம் சம்பவிச்சது. இதை நான் கர்த்தரை பிளேம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. என்னை சுத்திலும் இருக்கிற சூழ்நிலைகளையும் மனுஷர்களையும் பிளேம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. என்னிடத்திலே நான் குறை வச்சிருக்கிறேனே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அந்த குறைவை தான் அவர் களைந்து விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். எப்படி? தாவீது ஏபோத்தை கொண்டு வந்த தேவ சுத்தத்தை அவன் அறிந்தது போல, வேத புத்தகத்தை திறந்து உங்கள் குறைவை அறிந்து கொள்ளுங்கள், தேவ சுத்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். எந்தெந்த இடத்திலெல்லாம் தேவ சுத்தத்தை விட்டு நீங்கள் மாறிப்போனீர்கள் என்பதை, கர்த்தர் எதிர்பார்த்ததற்கு மாறாக நீங்கள் நடக்கிறீர்கள் என்பதை வேத புத்தகத்தை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையோடு உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்குதான் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை வேதனைப்படுத்தணும்னு அவருக்கு ஆசை கிடையாது, உங்களை கஷ்டப்படுத்துறதுல அவருக்கு விருப்பமே கிடையாது, உங்களை சரிப்படுத்தணுன்றதுக்காகத்தானே அவர் அப்படி அனுமதிக்கிறாரு. உங்கள் குறைவை சரிப்படுத்தணுன்றதுக்காகத்தானே கர்த்தர் அந்த ஒரு இடுக்கமான பாதைக்குள்ள உங்களை கொஞ்ச நாள் விட்டாரு. அதை சரிப்படுத்தினாதானே காரியம் சால்வ் ஆகும். நம்மளை சரிப்படுத்தாம காரியம் எப்படி சால்வ் ஆகும்? நம்மளை சரிப்படுத்தணும், நம்மளை சரிப்படுத்தணும். உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குறைவை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, சரி எனக்கு இது நடந்ததுல நியாயம்தான், இப்படி நடந்தது நியாயம்தான் என்று உங்கள் இருதயம் உங்களுக்கு சொல்லும். நான் சரியில்லாததுனாலதான் இப்படி நடந்துச்சு, உங்கள் இருதயமே உங்களுக்கு சாட்சி சொல்லும். இப்ப நீங்க முறுமுறுக்க மாட்டீங்க, திடப்படுத்தப்படுவீங்க. ஆமா, எனக்கு நடந்தது நியாயம்தான், எனக்கு நடந்தது நியாயம்தான். சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த கள்ளன் சொன்னான், நாமோ நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாத தொன்றை நடப்பிக்கவில்லையே. அவன் பாருங்க எவ்வளவு சமாதானமா இருந்தான் பாருங்க. அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நியாயம்தான், நாமோ நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத தொன்றை நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி அவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பரதேசுக்குள் அவன் பிரவேசித்தான். தெய்வ பிள்ளையே, இப்படித்தான் நம்முடைய குறைவை நம்ம உணர்ந்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்கிற ஆண்டவரே, என்னை மன்னிங்க, என்னை சரிப்படுத்தணும். அப்படி சொன்னால் அந்த கள்ளன் பரதேசுக்குள் பிரவேசித்தது போல நாமும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிக்க முடியும், இழந்தவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வார்த்தைகளினால் எங்கள் வாழ்க்கையோடு இடைப்பட்டதான பெரிதான ஒரு கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வார்த்தைகள் எங்களை தொடர்ந்து புடமிடட்டும், தொடர்ந்து எங்களோடு பேசிக் கொண்டிருக்கட்டும். நாங்கள் சரியாகிற வரைக்கும் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை புடமிட்டு நீங்க எதிர்பார்க்கிறபடி எங்களை வாழ வைத்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இது நிமித்தம் நாங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் எந்தென்றைக்கும் நிறைவாகி தங்கியிருப்பதாக, ஆமென்.